الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون وقال تعالى أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்துவத்தின் 23 வருட ஒரு பாரிய முயற்சியின் மூலமாக ஒரு சிறந்த உம்மத்தை உருவாக்கிவிட்டு இந்த உலகிலிருந்து பிரிந்தார்கள். அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை அறிவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்கள் பெரும் பாவங்களில் விதவிதமாக ஈடுபட்டிருந்தார்கள். விசுவாசம் ஈமானுக்கு பகரமாக ஷிர்க்கும் குஃப்ரும் வணக்க வழிபாடுகளுக்கு மாற்றமாக பிதத்தும் வழிகேடான அமல்களும் அறிவுக்கு மாற்றமாக மடவையும் மனித பண்பாடுகளை அப்பால் மிருகத்தன்மையுடன் வாழக்கூடிய ஒரு சுயநலமுள்ள தூய எண்ணம் இல்லாத ஒரு சமூகமாக காட்சியளித்தது. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அவர்கள் செய்த முயற்சி தியாகம், வடித்த கண்ணீர், அதனுடைய பிரதிபலனாக அல்லாஹு தஆலா பாராட்டக்கூடிய குர்ஆன் மிக சிறப்பாக வர்ணிக்கக்கூடிய நல்ல தன்மைகள் உள்ள ஒரு சிறந்த சமூகத்தை நபி அவர்கள் கட்டியெழுப்பினார்கள். அந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனில் அவர்களுடைய அனைத்து அமல்களையும் விசுவாசத்தை, இபாதத்தை, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை, அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டியிருக்கிறார். ஆமினு கமா ஆமன நாஸ், சஹாபாக்களை போன்ற ஈமான் உங்களுக்கு வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், தாலிகா மஸலுஹும் ஃபித் தௌராத் வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல். இவர்களுடைய சஜ்தாவை பற்றி தௌராத் இன்ஜீலிலும் குறிப்பிட்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரிஜாலுல் லாஃபில் ஈஹிம் திஜாரத்துன் வலா பையுல் திக்ரில்லா, வியாபாரத்திலும் தொழிலும் ஈடுபடுவார்கள். வயலுள்ளில் முத்தப்பிஃபீன் அல்லதீன் இத காலுவலன் நாஸ் யஸ்தௌஃபூன் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனம் இறங்கிய பொழுது நீதமாக அவர்கள் நிறுவலில் ஈடுபட்டார்கள். அதற்கு முன்பு மோசடி செய்வதற்கென்றே அவர்கள் ஒரு வழியை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் மோசடி செய்யக்கூடியவர்கள், நிறுவலில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நரகம் அழிவு என்ற குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியவுடன் நேர் மார்க்கமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய, குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அல்லாஹ் எதை பார்க்க சொல்கிறானோ பார்த்தார்கள், எதை பேச சொன்னாரோ பேசினார்கள், அல்லாஹ் எப்படி நடக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறானோ அப்படி நடந்தார்கள். அல்லாஹ் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானோ அதிலிருந்து தன்னை சம்பூர்ணமாக மாற்றிக்கொண்டார்கள். இதனால் அவர்கள் உடைய ஒவ்வொரு கிருகையும், அவருடைய ஒவ்வொரு அமலும், ஒவ்வொரு செயலும் பாராட்டுக்குரியதாக மாறிவிட்டது. அவர்களுடைய பயபக்தியை, அவர்களுடைய பணிவை, அவருடைய நல்லெண்ணத்தை, அவர்கள் மக்களோடு நடந்து கொண்ட விதத்தை குர்ஆன் பாராட்டியிருக்கிறது. பிறருடைய பசியுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை குர்ஆன் அழகாக கோடிட்டு காண்பித்திருக்கிறது. தனக்கு தேவை இருந்த பொழுதும் பிறருடைய பசிக்காக வேண்டி, யதீம் மிஸ்கீன் சிறை கைதி என்று பார்க்காமல் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பாராட்டியிருக்கிறார். கனிமானவர்களே, ஒரு சிறந்த சமூகம் உண்டாகுவது அதில் உள்ளம், பயபக்தி, விசுவாசம், ஆகரத்துடைய நம்பிக்கை, இவைகள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் தன்னுடைய 24 மணி நேர செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய வழக்கம் வழக்கமாக மாற வேண்டும். வழக்கத்தை வழக்கமாக மாற்றிக்கொண்ட ஒரு சமூகமாக அவர்கள் காட்சியளித்தார்கள். அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அது அமைந்துவிட்டது. அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் சுபஹானல்லாஹ், நேர்மையாக அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் மிக சந்தோஷமான ஒரு முறையாக காட்சியளித்தது. அவருடைய இல்லற வாழ்க்கை முன்மாதிரியாக இருந்தது. அவர்களுடைய நட்பண்புகள் உலகத்தையே கவரக்கூடிய விதத்தில் அவருடைய நட்பண்புகளை காணக்கூடியதாக, அது மிக நேர்மையாக அவர்கள் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக காட்சியளித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல் ரீதியில் முன்வைத்துவிட்டுதான் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். ரசூல் அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் பொழுது ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை நபி அவர்கள் கட்டி எழுப்ப முடிந்தது. ஹஜ்ஜத்துல் வதா வருகை தந்த நேரத்தில் 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கு கூடியிருந்தார்கள் என்று சொன்னால், நபி அவர்களுடைய அந்த பாரிய உழைப்பு, முயற்சி, தியாகம், அதுதான் அதனுடைய பிரதிபலனாக அமைந்தது. எல்லோரும் தௌபா செய்து உண்மையை புரிந்து ஒரு முன்மாதிரியான சமூகமாக வாழ வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்துடன் உலகத்தின் நாலா புறமும் இந்த தூதை சுமந்தவர்களாக அவர்கள் மொரோக்கோ உடைய அந்த அட்லாண்டிக் ஓஷன் வரைக்கும் இந்த தூதை சுமந்து கொண்டு போனார்கள். ஆப்பிரிக்காலும் அவர்கள் இருக்கிறார்கள், ஐரோப்பிய நாடுகளுக்கும் முடியுமான அளவுக்கு போனார்கள், ஆசிய கண்டத்துக்கும் அவர்களுடைய வருகை அதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்படுத்தினார். அவர்களை பார்த்து action speak louder than words, வார்த்தைகளை விட அவர்களுடைய செயல்களுக்கு அது முக்கியத்துவம் அங்கு காட்சியளிக்கிறது. ஒரு சிறிய உதாரணத்தை படிப்பினையாக எடுத்துக் கொள்ளலாம். பதருடைய யுத்தம் நடக்க ஆரம்பமாக இருக்கும் பொழுது ஹுஸைஃபா ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய தந்தை உசைன் அவர்களும் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி வருகிறார்கள். இடையில் அபூஜஹல் போன்றவர்கள் நிறுத்தினார்கள், தடுத்தார்கள், விடமாட்டோம் என்று சொன்னார்கள். நீண்ட சம்பவம், சுருக்கமாக இங்கு நான் முன்வைக்கிறேன். அவர்கள் ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகினார்கள். பதிலுக்கு ஆயத்தமாகி மக்காவில் இருந்த காதிர்கள் எல்லாம் ஆயிரத்துடைய எண்ணிக்கையில் பிரயாணமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேர் மதீனாவுக்கு போவதை அவர்களால் சகிக்க முடியவில்லை. ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், அங்கு போவது சரி, நபியோடு சேர்ந்து எந்த சந்தர்ப்பத்திலும் எமக்கு எதிராக நடக்க இருக்கும் இந்த போரில் நீங்கள் முஸ்லிம்கள் சார்பாக கலந்து கொள்ளக் கூடாது. ஒரு நிர்பந்தம், உயிருக்கு ஆபத்து. அப்படியான ஒரு கட்டத்தில் தான் இவர்கள் உடன்பட்டார்கள். ஆம், நாம் நபியோர்களோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக போர் புரிய மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். மதீனாவுக்கு வந்து சேருகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன், 313 சஹாபாக்களுடன் வெளியேறி போய்கொண்டிருக்கிறார்கள். ஹுசைஃபாவும் ஹுசைனும் மகனும் தந்தையும் நடந்தவைகள் எல்லாம் நபியோர்களிடத்தில் சொல்ல, ஒரு இக்கட்டான நேரத்தில் தானே இப்படி ஒரு வாக்கை கொடுத்தோம், நான் உங்களோடு சேர்ந்து வந்தா 315 மாறிவிடலாம் தானே என்று அவர்களுடைய எண்ணத்தில் வந்திருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எந்த வாக்கை அபூஜகல் போன்றவர்களுக்கு கொடுத்துட்டு வந்தீர்களோ அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான். சுமார் 4-5 வருட காலம் ஆட்சி. அவருடைய கவசம் காணாமல் தேடினார்கள். ஒரு யூதருடைய கையில் அது இருந்தது. ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய, பதவியில் இருக்கக்கூடிய அந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எல்லா சக்தியும் இருக்குது 2 அடியை போட்டு அவரிடத்திலிருந்து பறிச்செடுக்க. ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த முறையை கையாளவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? காதி இடத்தில் போனார்கள், ஜட்ஜ் இடத்தில் போனார்கள், கோர்ட்டுக்கு எடுத்து சென்றார்கள், இதுக்கு தீர்ப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். காதி ஒரு முஸ்லிம் சஹாபி கேட்கிறார் அலியை பார்த்து, இது உங்களுடைய பொருளாக இருந்தால் இதை நீங்கள் 2 சாட்சியை கொண்டு நிரூபிக்க வேண்டும் என்று. அலி ரலியல்லாஹு அவர்கள் 2 சாட்சியை கொடுக்க தவறிவிட்டார்கள். காதி தீர்ப்பு வழங்குகிறார். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற சஹாபி அலி ரலியல்லாஹு அவர்கள், நபியுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள், நபி அவர்கள் பல நன்மாராயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த மின்னி வந்தது மூசா ஹாரூனை பிரதிநிதியாக நியமித்தது போன்றுதான் நான் உங்களை நியமித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது. அலியே, எனக்கும் உங்களுக்கும் இடையில் உறவு மிக சிறப்பானது. தபூக்குடைய யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி செல்லும் போகும் பொழுது அவர்கள் பிரதிநிதியாக மதீனாவில் நிறுத்திவிட்டு சென்றார்கள். கைபருடைய கொடி நாளைக்கு யாருக்கு கொடுக்கப்பட போகிறது என்று சஹாபாக்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அதை அலியாகத்தான் ரசூலுல்லாஹி செல்லும் தெரிவு செய்தார்கள். அப்படிப்பட்ட வீரர் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வாலிப பருவத்தில் வீட்டுக்குள்ளே 100 வாள்களுக்கு மத்தியில் யாலமூன ஜாஹிரம் மினல் ஹயாத் துன்யா வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன், துன்யால ஆயுதங்களை கொண்டு, ஆள்பலத்தை கொண்டு, அரசியலை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, உலகத்துடைய சக்தியை கொண்டு சாதிக்க முடியும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அங்கு சொல்கிறான், நீங்க எல்லாரும் வெளிப்படையாக உள்ளவைகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் ஆகிரத்தை விட்டு பராக்காக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து மாற்றமாக, இந்த வாளால் மனிதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது, ரப் பாதுகாக்க நாடினால் நிச்சயமாக பாதுகாப்பான் என்று நபி அவர்கள் அலி அவர்களை அங்கே உறங்க வைத்து விட்டு சென்ற சம்பவத்தை நாம் அனைவர்களும் தெரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அலி கலீஃபாவாக, 4வது கலீஃபாவாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது தன்னுடைய பொருளை பறித்து எடுக்க. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இதுதான் இஸ்லாம் காட்டும் நேர்மை, இதுதான் இஸ்லாம் காட்டும் பண்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மேலான தன்மைகளுடன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லம் தன்னுடைய உம்மத்தை கட்டியெழுப்பினார்கள். 3 வயது பிள்ளையாக இருக்கலாம், 4 வயது பிள்ளையாக இருக்கலாம், அவர் 40 வயதாக இருக்கலாம், அது 100 வயதாக இருக்கலாம், அது 650 வயதாக இருக்கலாம், என்ன வயதாக இருந்தாலும் அங்கே எல்லோருக்கும் மத்தியில் நபி அவர்கள் செய்த முயற்சி மூலமாக ஒரு சிறந்த உம்மத்தை, ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியெழுப்பினார்கள். 4.5 வயது மஹ்மூத் இப்னு ரபி என்று அழைக்கப்படக்கூடிய சஹாபி அவர்கள் ஸஹீஹ் புகாரியில் அவர்களுடைய ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. மஹ்மூத் இப்னு ரபி 4.5 வயதில் ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நான் சுகீனமாக இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே வந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கிணத்திலிருந்து தண்ணீரை எடுத்து இந்த முகத்தில் நபிவர்கள் எனக்கு ஜுரமாக காய்ச்சலாக இருந்த நேரத்தில் உமிழ்ந்தார்கள், என்னுடைய அந்த சுகையினம் அது சுகமாக மாறிவிட்டது என்று ரபி முஹம்மது மஹ்மூத் இப்னு ரபி அவர்கள் ரிவாயத் செய்யும் ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரபி அல்லாஹு அன்ஹுமா 7-8 வயதுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பதிவாக கூடிய ஹதீசுடைய அந்த குனூத்துடைய ஹதீஸை தான் நாம் அமலில் வைத்திருக்கிறோம். 10 வயதுடைய அனஸ் இப்னு மாலிக் அவர்களை ஒப்படைக்கிறார்கள். அந்த விதவை தாய் உம்மு சுலைம் ரபி அல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்தில் அந்த உம்மு சுலைம் அவர்கள் ஒப்படைக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த 10 வருஷம் 10-20 வருஷம் வரைக்கும் அனஸ் இப்னு மாலிக் நபி அவர்களிடத்தில் ஊழியம் செய்தார்கள். 12 வயது 13 வயது என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உஹதுடைய யுத்தத்தில் வருகிறார்கள். இல்லை, வயது குறைவாக இருக்குது என்று திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். 8 அல்லது 10 வயது நபி அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 13 வயதுடைய ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹிப்ருல் உம்மா இந்த உம்மத்துடைய ஆலிமாக அவர்கள் முஃபஸ்ஸிராக திகழ்கிறார்கள். தாயிஃப் நகரத்தில் ஒரு பெரும் சக்திவான் இருக்கிறார் என்றால் அது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் திறமை இவைகள் எல்லாம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு காரணமாக அமைந்தது. 160 வயதை அடைகிறார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித், 60 வயதை அடைகிறார்கள் ஹக்கீம் இப்னு ஹிசாம், 60 வயதை அடைகிறார்கள் சஹாபாக்கள், அவர்கள் இஸ்லாத்தை தழுவி கொள்கிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு 60 வருடம் வாழ்கிறார்கள் ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள். உலிதஃபி ஜாஃபில் காபா, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் கூற்றின்படி காபத்துல்லா உள்ளுக்கு அன்றைய காலத்தில் 2 கதவுகள் இருந்தன. ஒரு கதவால நுழைவார்கள், ஒரு கதவால வெளியே வருவார்கள். அந்த தாய் காபாவில் இருக்கும் பொழுது குழந்தையை பெற்றெடுத்தார்கள். 120 வருடம் வாழ்ந்தார்கள். 100 வருடம் காபிராக, 60 வருடம் காபிராக, 60 வருடம் முஸ்லிமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 120 வயதை அடைந்தார்கள் ஹக்கீம் இப்னு ஹிசாம் சுப்ஹான் அல்லாஹ். அவர்களுடைய வரலாறுகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது மிக வியப்பாக ஆச்சரியமாக இருக்கிறது. இது போன்றுதான் பல சஹாபாக்களுடைய வரலாற்றுகளை பாரலாம். பெண்களில் எடுக்கும் பொழுது உம்மு தர்தா ரதி அல்லாஹு அன்ஹா, உம்மு ஹக்கீம் ரதி அல்லாஹு அன்ஹா, உம்மு வரகா ரதி அல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரதி அல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரதி அல்லாஹு அன்ஹா என்று ஒவ்வொரு பெண்ணையும் சொல்லிக் கொண்டு போகலாம். உம்மு தர்தா தியாகம் செய்த தாய், அந்த தாயுடைய ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் பதிவாகிறது. எப்படி அவர்கள் கணவனுடைய விஷயத்தில் சகிப்புடனும் அந்த சகிப்பு தன்மையுடனும் பொறுமையுடன் நடந்து கொண்டார்கள், நபி அவர்கள் அவர்களுக்கு எப்படி வழிகாட்டினார்கள். உம்மு ஹக்கீம் அபூ ஜஹலுடைய மருமகள் இக்ரிமாவுடைய அந்த மனைவி, அவர்கள் எப்படி தீனை இஸ்லாத்தை முன்வைப்பதற்கு அவர்கள் செய்த தியாகம். தன்னுடைய கணவன் இக்ரிமா ஓடிவிட்டால் அவர் கப்பலில் ஏறி அவர் பிரயாணம் செய்து போகிறார். அவரை அழைத்துக் கொண்டு வந்து நபி அவர்களிடத்தில் ஒப்படைத்து ஒரு முஸ்லிமாக மாற்றுவதற்கு அவர்கள் என்ன மாதிரி நடந்தார்கள். உம்மு வரகா குர்ஆனை மரணம் செய்த பெண், அல்லாஹ்வின் பாதையில் நான் மரணிக்க வேண்டும் என்று துடியோடு வந்து நபி அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்ட அந்த உம்மு வரகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் துஆ செய்ய உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு மதீனா முனவ்வராவில் அந்த பாக்கியத்தை நசீபாக்குகிறான். ஒரு புறம் கண்ணீர் நபி அவர்களுடைய கலீஃபாவாக வந்திருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு புறம் கவலையாக இருக்கிறது. ஓஹோ, என்னுடைய ஆட்சியில் மதீனாவில் ஒரு கொலை நடந்திருக்கிறது என்று கவலைப்படுகிறார்கள். ஒரு புறம் சந்தோஷம், ஓஹோ அல்லாஹ்வுடைய பாதையில் துஆ செய்து பெற்றுக்கொண்ட தாய் ஹாபிதாக குர்ஆனை மரணம் செய்த நிலையில் அல்லாஹ் இவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்டி கொடுத்தார்கள், குற்றவாளியை தண்டனை கொடுத்தார்கள். இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அரஃபாவுக்கு முன்பும் அரஃபாவுக்கு பிறகும் இந்த வருடத்தில் நடந்த அந்த உயிரிழப்புகளை, அந்த மரணங்களை, அதை ஷஹாதத்தாக ஆக்க வேண்டும் என்று மனம் சொல்கிறது, துஆ செய்கிறோம். உலகமே அந்த ஒரு பில்லியனுக்கும் மேல் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் துஆ செய்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரு வகையான ஒரு கவலையும் ஒரு அதிர்ச்சியும் ஒரு வகையான ஒரு கேள்வியும் எழும்புகிறது. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போயிருந்த அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையா ஏன் இப்படி ஏற்பட்டுவிட்டது என்ற ஒரு கேள்வி வருகிறது. மினாவிலிருந்து அவர்கள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவை முடித்து திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உயிரிழந்து விட்டார்களே என்ற இதை ஒரு பக்கம் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது கவலையும் கண்ணீருமாக இருக்கிறது, மறுபுறம் அதை நினைக்கும் பொழுது பெரும் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் யாரெல்லாம் துஆ கேட்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உமர் கத்தாபுக்கு மதீனாவுடைய மஸ்ஜிதுக்குள்ளே அந்த ஷஹாதத்தை நசீபாக்கியது போன்று உமர் ரலியல்லாஹு அவர்களும் துஆ கேட்டார்கள். அல்லாஹ் உமர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜல் மௌத் ஃபீ பலதி ஹபீபிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் மரணத்தை தா, உன்னுடைய மதீனாவுடைய பூமியின் மரணத்தை தா என்று என்னை குத்தியது யார் என்று கேட்டார்கள். அமுஸ்லிமும் முஸ்லிமா காபிரா என்று கேட்டார்கள். உங்களை ஒரு காபிர் தான் குத்திருக்கிறார் என்று சொன்னவுடன் அல்ஹம்துலில்லா என்று உமர் ரலியல்லாஹு சந்தோஷப்பட்டார்கள். கனிமார்களே, சூரத் ஆல் இம்ரான் 154வது அந்த திருவசனத்தை ஒவ்வொருவரும் எடுத்து கட்டாயமாக அதை பாருங்கள். உஹதுடைய யுத்தத்தில் மரணித்த பொழுது சில நயவஞ்சகர்கள் இப்படிதான் சொன்னார்கள், நாங்க வீடுகளில் இருந்திருந்தா எங்களுக்கு இந்த மரணம் வந்திருக்க மாட்டாரு. அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்க சொல்லுங்க இந்த முனாஃபிக்கீன்களுக்கு அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவர்களுக்கு வர வேண்டிய மரணம் வந்துதான் இருக்கும் என்று. மக்காவுடைய அந்த புனிதமான பதாஃபில் இவர்களுக்கு திடீர்ந்து அங்கு வருகிறது அந்த மௌத்து. இதுக்குதான் ரசூலுல்லாஹி செல்லம் 40க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் பதிவாக இருக்கிறது. அதுல ஷஹீத் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் வீர மரணம் மரணிக்கக்கூடியவரும் ஷஹீத் தான். அதே நேரம் பாம்பினால் தீண்டப்பட்டு ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கும் ஷஹாதத்துடைய அந்த பாக்கியம் இருக்குது என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒரு ஒரு கட்டிடம் விழுந்து ஒரு மனிதன் மரணம் அவனுக்கும் அந்தஸ்து இருக்கிறது. தண்ணீரில் மூழ்கி ஒரு மனிதன் அங்கு மௌத்தாகிவிட்டால் அவனுக்கும் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து இருக்கிறது. அவன் நெருப்பில் புசுங்கி சாமராகிவிட்டால் அவனுக்கும் அந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது. இதனால் இந்த ஈமானை நாம் ஒரு நாளும் இழந்துவிடக் கூடாது, அதன் மிக உறுதியாக இருக்க வேண்டும். காபிர்கள் முனாஃபிக்கீன்கள் உஹதுடைய போர்க்களத்தில் அந்த ஷஹீதான சஹாபாக்களை பார்த்து, நாங்க எங்கட ஊர்களில் இருந்திருந்தா, நாங்க இதுல பங்கு பெறாம இருந்திருந்தா, நாங்க இப்படி மாப்பத்தில்லா ஆகுனா, நான் இப்படி கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விடையளித்தான். இல்லை, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய மௌத்தோ வந்துதான் தீரும், அதை யாராலும் மாற்ற முடியாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை அடைத்து விட்டு போனார்கள். அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய மலக்கு வந்திருக்கிறார். எதுக்கு ரூகை எடுப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வருடத்துக்கு பிறகுதான் மௌத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி தெரிய வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூகை எடுக்க வந்த மலக்குக்கு கன்னத்தில் அறைந்து விட்டார்கள், கண் வெளியே வந்து விட்டது. மௌத் என்பது வந்து விட்டால் ஒரு நிமிடம் முற்படுத்தப்பட மாட்டாது. ஆனால் முஸ்லிம்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஷஹாதத்தை போர்க்களத்தில் கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு வகையான ஷஹாதத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். நபி அவர்களுக்கு கிடைத்த ஷஹாதத் என்ன தெரியுமா? நபி அவர்களுக்கு ஒரு யஹூதி பெண்மணி விஷமூட்டிய மாம்சத்தை நபியவர்களுக்கு கொடுத்து நபியவர்களுடைய உடம்பில் அந்த விஷத்துடைய தாக்கம் ஏற்பட்ட அந்த நிகழ்வை ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடும் சம்பவத்தை சஹீஹ் புகாரி பதிவு செய்கிறது. சஹீஹ் புகாரியில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சில் சாய்ந்திருந்த நிலையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தொண்டையில் சிகப்பு நிற தாக்கம், அந்த விஷத்துடைய தாக்கத்தை நான் கண்டேன் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்களும் நபியவர்களும் ஹிஜ்ரத் செய்த நேரத்தில் அந்த கொந்துக்குள்ளே வைப்பதற்கொண்டும் இல்லாத காரணத்தினால் தன்னுடைய காலை அங்கு பதிய வைத்தார்கள். அந்த பாம்பு தீண்டிய தாக்கத்தை அல்லாஹ் தஆலா அபுபக்கர் ரழியல்லாஹுடைய மரண சந்தர்ப்பத்தில் அந்த விஷத்துடைய தாக்கம் ஏற்பட்டு இவர்கள் இருவருக்கும் ஒரு வகையான ஷஹாதத்தை அல்லாஹ் நசீபாக்கினான் என்பதாக சில உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களது தீன்ல ஒரு சிறப்பம்சம் இருக்குது. சஹாபாக்களை பார்த்து கேட்ட நேரம் யஹூதிகளோ கிறிஸ்தவர்களோ அல்லது அந்நியர்களோ அவர்கள் வாழ்க்கையை பற்றி சந்தோஷமாக பேசக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், நீங்க வாழ விரும்புறது போல நாங்கள் மௌத்தாக விரும்புகிறோம், நீங்க மதுபானத்தை விரும்புறது போல நாங்கள் மௌத்த விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். அதனால் நாங்கள் மௌத்தாகுவதும் வாழ்வதற்கு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கதாவின் படி அந்த ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பதுடன் எங்களுக்கும் மதீனாவுடைய மௌத்தையும் அல்லாஹுடைய பாதையின் மரணத்தையும் தர வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து உம்மு அரக்கா குர்ஆனை மரணம் செய்த பெண்மணி கேட்டுக் கொண்டார்கள். உம்மு அரக்கா, உம்மு சுலைம், உம்மு சலமா, உம்மு ஷரீக், சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு பெண்ணுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் வீணுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டும். உம்மு ஷரீக் கடுமையான சூடு காலங்களில் அல்லாஹு அக்பர் நோம்பு நோட்கும் நஃபிலான நோம்பு நோட்கும் பெண்ணாக இருந்தார்கள். அல்லாஹுடைய வீணுக்காக அழைப்பு கொடுத்த காலங்களில் தண்ணீர் கொடுக்காமல் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண்மணி அவர்கள் தண்ணீருக்காக துடிப்பார்கள், தண்ணீர் கொடுக்க மாட்டார்கள் அந்த காபிர்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு தண்ணீரை புகட்டினான், அல்லாஹ் தன் புறத்திலிருந்து புகட்டினான். அதுக்கு பிறகு அவர்களுக்கு தாகமே இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தெரிவு செய்து எடுத்தார். மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய முயற்சியின் மூலமாக ஹிந்த் பின்த் உத்வா இஸ்லாமிய வரலாற்றில் ஆக முக்கியமான மூணு பேருடைய பெயரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று காலித், இரண்டாவது ஹிந்த், மூன்றாவது அந்த வஹ்ஷி. ஹிந்த், காலித், வஹ்ஷி, இந்த மூணு பேரும் பாரிய குற்றங்களை செய்தவர்களாக கருதப்படுகிறார்கள். காலித் என்று சொன்னால் உஹது போர்களத்தில் 70 சஹாபாக்களுடைய ஷஹாதத்துக்கு காரணமாக அமைந்தவர். ஹிந்த் பின்த் உத்பா ஹம்சா ரழியல்லாஹுடைய கொலைக்கு காரணமாக அமைந்தவர். அங்கு வஹ்ஷி அந்த ஹம்சாவுடைய கொலையை நிறைவேற்றியவர்கள். இங்குதான் நாங்கள் நீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் பழிக்கு பழி வாங்குவதை அனுமதிக்கிறது. வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்தும் யா உலில் அல்பாப். இஸ்லாம் சட்டம் என்று வரக்கூடிய நேரத்தில் கொலை செய்தவன் நிரூபிக்கப்படும் பொழுது அது அப்துல்லா மன்னருக்கும் சல்மான் மன்னருக்கும் ஃபஹத் மன்னருக்கும் மன்னிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. குற்றவாளி என்று கொலை செய்தவர் இவர்தான் என்று நிரூபிக்கப்படக்கூடிய நேரத்தில் எந்த மனிதனுக்கும் மன்னிப்பதற்குரிய அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த குடும்பத்துக்கு பிளட் மணி, இதுக்கு ஒரு தொகை பணத்தை எடுத்துட்டு நாங்கள் மன்னிப்பு தருகிறோம் என்று சொல்ல, கணவன் மனைவிக்கு குழந்தையுடைய விஷயத்தில், தகப்பனுக்கு மகனுடைய விஷயத்தில், கணவனுக்கு மனைவியுடைய விஷயத்தில் அனுமதி இருக்கிறது. விசாரா நசைக்குடைய விஷயம் ஞாபகத்தில் இருக்கலாம். மூதூர் இருந்த போன பெண்மணி தூக்கிலிடப்பட்டார், மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த பெண் குற்றம் செய்தாளா இல்லையா கோர்ட் நிரூபித்தது, இல்லை இவள் குற்றம் செய்திருக்கிறான் என்று. கண்ணியமானவர்களே, உலகமே சிபாரிசு செய்தது. இங்கிருந்து பலரும் போனார்கள், குடும்பத்தாரிடத்தில் போனார்கள், ஜமியத்துல் உலமா சார்பாகவும் ரெண்டு உலமாக்களும் போனார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் மனைவியும் தாயும் தகப்பனும் எந்த காரத்தை கொண்டு மன்னிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் மன்னராக இருந்த அப்துல்லாவுக்கு மன்னிக்க முடியாது, ஆனால் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மன்னிக்க முடியும். அவர்கள் மன்னிக்க முடியாதென்றால் தண்டனை தான் கொடுக்க வேண்டும், மாற்று வழியே கிடையாது. இஸ்லாம் மன்னிக்கலாம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறது, மன்னிப்பை வரவேற்கிறது. சூரத்து நகல் 16வது சூரத் 125, 126, 127 திருவசனங்களை ஓதுங்கள். உதுயலா சபீலி ரப்பிகல் ஹிக்மத் வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டித்தால் தண்டிப்பதற்கு அனுமதி உண்டு, ஆனால் மன்னிப்பதே சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறந்த பண்பை, இந்த சிறந்த குணத்தை, இந்த சிறந்த முன்மாதிரியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த காரணத்தினால்தான் நபியே உங்களிடத்தில் இருந்த இந்த சிறந்த பண்பு விட்டு கொடுக்கும் இந்த தாராள தன்மை, மக்களை மன்னிக்கும் தயாலக்குணம் உங்களிடத்திலிருந்த இந்த மிருதுவான உள்ளம், அதனாலதான் இவர்கள் எல்லாரும் இப்படி கூடியிருக்கிறார்கள். உங்களை கத்தல் செய்ய வந்த உமருக்கும் இன்று சஹாபியுடைய அந்தஸ்து கொடுத்து எனக்கு ஒரு நபியாக இருந்தால் அது உமராக இருக்கும் என்ற அளவுக்கு நீங்கள் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்பியிருக்கிறீர்கள் என்ற ஒரு நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைய முடிந்தது. இது பழிக்கு பழி எடுப்பதினால் அல்ல, இது மன்னிப்பதினால், பொறுப்பதினால். கண்ணியமானவர்களே, அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலையும் நமக்கு காட்டு தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம், இலங்கையில 10% முஸ்லிம்கள், 20 லட்சம் முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் வாழ்கிறோம். நபியுடைய மக்காவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் சிறுபான்மை முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் நபியுடைய மருமகன் அபுல் ஆஸ் ஒரு காஃபிராக, நபியுடைய மகள் ஜெய்னபுடைய திருமணத்தை அந்த அபுல் ஆசுக்கு நபி அவர்கள் ஆரம்ப காலத்தில் முடித்து கொடுத்தார்கள். இஸ்லாமிய அந்த பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மருமகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பகப்பன் அபு கஹாஃபா, அபுபக்கருடைய மகன் அபுபக்கர் ரலியல்லாஹு தந்தை அபு கஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிமாக சிறந்த சஹாபியாக, அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிக்கு பிறகு முதல் அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தந்தையோ காஃபிராக இருக்கிறார்கள். காஃபிருடைய தந்தை மருமகன் நபியுடைய இறுதி நபியாக வந்திருக்கக்கூடிய நபியுடைய மகளை மணந்திருக்கக்கூடிய அந்த அபுல் ஆஸ் பத்ருடைய யுத்தத்தில் நபிக்கு எதிராக போர் தொடங்கி வந்திருக்கிறார். அந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் சிறுபான்மையாக வாழ்ந்த ரசூல் அலைஹிஸ் ஸலாம் மக்கத்து வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? மேலான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நான் மிக குறிப்பாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். எல்லோரும் கவனமாக இதை பாருங்கள். சஹீஹ் புகாரியுடைய 3வது ஹதீஸ் ரிவாயத் செய்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் பிறந்திருக்கவில்லை, ஆனால் நபியிடத்தில் கேட்டு அந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு சஹாபி பிறக்காவிட்டாலும் நபி அவர்களிடத்தில் கேட்டு அல்லது சஹாபியிடத்தில் கேட்டு அந்த ஹதீஸை பதிவு செய்யும் பொழுது அது முர்சல் சஹாபியாக இருந்தாலும் அதுக்குரிய அந்தஸ்தை மிக உயர்ந்த அந்தஸ்தாக ஹதீசுடைய கலையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாக பதிவாகிறது. புகாரியுடைய 3வது ஹதீஸ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த திருமண வாழ்க்கையின் அந்த பந்தம் அது 15 வருஷமாக நீடித்திருக்கிறது. 15 வருஷமாக நபி அவர்களை கண்டிருக்கிறார்கள். கணவனாக ஒரு சிறந்த முன்மாதிரியான மனிதராக, ஒரு நபியாக கணவனாக, ஒரு சாதிக்குள் அமீனாக, இதுவரைக்கும் நபி அல்ல. நபி அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் சஹீஹ் புகாரியுடைய 3வது அந்த ஹதீஸை திறந்து முதல் பாகத்தில் படியுங்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்னக்கல தஸில் ரஹம் وتحمل الكل تقسم المعدوم تعين على نواب الحق நீங்க தஹஜ்ஜத் தொழுறீங்க, தவாஃப் செய்றீங்க, ஜிக்ர் செய்றீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, நீங்க இப்படி எல்லாம் விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்க, அதை சொல்லலையே, அது ஆரம்பிக்கவே இல்லை. குரானுக்குள்ள அபிஷ்கரப்பிக்கிறது இப்பதான் ஆரம்பமாகிறது. இந்த ஆரம்பமாக கூடிய நேரத்தில் அவர்கள் ஓதவோ தொழுகவோ ஒன்றும் கடுமையாகவில்லை. அவன் நபியவர்கள் என்ன என்ன கண்டீர்கள்? இனபந்துகளை நேசிக்கக்கூடிய நபியை நீங்க இனபந்துகளுடன் நடந்து கொண்ட விதம், பிறருடைய கஷ்டம் என்றால் உங்களுடைய கஷ்டம், ஒரு எத்தீமாக அனாதையாக இருக்கக்கூடிய ஆப்பனாக இருக்கக்கூடிய பிள்ளைக்கு நீங்கள் எடுக்கும் சிரமம், கஷ்டப்படக்கூடிய மனிதருக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்று அந்த துடிப்பு. இங்கெல்லாம் சொல்வது கருணையுள்ள நபி, குணமுள்ள நபி, பிறருடைய கஷ்டத்தில் உதவி செய்யும் நபி. திடீர் அபாயத், திடீர் கஷ்டம், நவாயுல் ஹக், திடீர் மரணம், திடீர் அபாயம் வரக்கூடிய நேரத்தில் மன்னார் மக்களை அரவணைத்த புத்தளம் மக்களை போன்று நல்ல குணம் உள்ளவர்களை அங்கே இந்த ஹதீஸ் வர்ணிக்கிறது. மன்னாரில் வந்த மக்களை அரவணைத்து இன்று வரைக்கும் உங்களுடன் சகோதர வாஞ்சையுடன் வாழும் நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள். மன்னாரில் வந்தவர்களும் பாராட்டுக்குரியவர்கள். கன்னிவானர்களே, இவ்வளவு காலம் பல சகிப்பு தன்மையுடன் சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், இதுதான் ஒரு முஸ்லிமுடைய வெற்றிக்கு காரணம். சிரமத்துக்கு மத்தியில் சகித்துக் கொண்டு அரவணைப்போடு நடந்து கொள்வது, இதுதான் அன்சாரிகளுடைய தன்மை, மதீனவாசிகளுடைய தன்மை. புத்தனத்துக்கு மதீனவாசிகளுடைய தன்மை கிடைத்துவிட்டது என்ற நன்மாராயத்தை பெற்றுக் கொள்ளும் அந்த மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மேலான சோதனை அதை பல வருஷமாக பெற்றிருக்கும் உங்களுக்கு அல்லாஹ் மேலான கூலியை தர வேண்டும். அல்லாஹ் அந்த மன்னார் மக்களுக்கு, அந்த ஈஸ்டர்ந்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் திரும்ப அவர்களுடைய இடத்துக்கு கண்ணியமாக போகக்கூடிய வசதி வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று துவா செய்ய முயற்சி செய்ய கடமை பெற்றிருக்கிறோம். மேலான சோதனை கன்னிவானுக்களே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த வேளாண் தன்மை, நபியவர்கள் நபித்துவத்துக்கு முன்போ வணக்கத்தில தொழுகையில அஜில உம்ரால ஈடுபடவில்லை, நபியவர்கள் முன்மாதிரியான மனிதராக காட்சி அளித்தார்கள். இதுதான் உலகம் பாராட்டுகிறது, இது உலகம் ரசிக்கிறது. மேலான சோதனை அதனால சிறுபான்மை நாட்டில் வாழக்கூடிய எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பத்ருடைய யுத்தத்துல நபியுடைய மருமகன், நபியுடைய மருமகன் அபுல் ஆஸ் விரோதியாக வந்திருக்கிறான். நபியுடைய மாமா, நபியுடைய சாச்ச பெரிய தந்தை அப்பாஸ் விரோதியாக வந்திருக்கிறார். எப்படி இருக்கும்? சிறுபான்மையினராக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நபியுடைய மக்கத்து வாழ்க்கையில், மதீனத்து வாழ்க்கையில் படிப்பணி இருக்கிறது. அதை அந்த கண்ணோட்டத்தில் படிக்கும் பொழுது ஏராளமான படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, நாம் உலமாக்களுடன் அன்பு வைக்க வேண்டும். உலமாக்களுடன் அன்பு வைப்பது நபியுடைய வாரிசுகளுடன் அன்பு வைப்பது. வீடுகளில் ஆலிம்களை ஹாஃபிஸ்களை உருவாக்குவதை அது அல்லாஹ்வுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது, குர்ஆன் ஹதீஸுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்வதை, இது நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சில தீர்மானங்கள் இந்த நாட்டில் ஜமீத்துல் உலமா எடுத்திருக்கிறது. ஒன்றாவது, நாம் நம்மத்தியில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கும் வேற்றுமைகளை களைந்து அந்த ஜமாத், இந்த ஜமாத், இந்த மதகம், அந்த மதகம், இதெல்லாம் மனிதனை நேரான வழியில கொண்டு போறதுக்கு உள்ளது விரோதத்துக்கும் குரோதத்துக்கும் உள்ளது அல்ல. ஒற்றுமை பிரகடனத்தை வாசியுங்கள், அதை மக்கள் மத்தியில் மக்கள் மயப்படுத்துங்கள். யூனிட்டி வித் இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. தரீக்காக உள்ளவர்களா, ஜமாத்தில் உள்ளவர்களா, மற்ற அமைப்புகள் உள்ளவர்களா, தௌஹீதில் உள்ளவர்களா, எந்தெந்த அமைப்பில் உள்ளவர்களோ ஒவ்வொருவரும் முஸ்லிம் என்ற அந்த ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை முட்டுக்கையிட்டு அவர்களை தாக்குதல் நடத்த வந்திருக்கக்கூடியவர்கள் மஸ்ஜிதுக்கு போக விடாம அவங்க ஜமாத் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து கேட்ட நேரம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னால மதீனாவுக்குள்ள ஒரு சொட்டு ரத்தம் சிந்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அவங்களோட பின்னுக்கு தொழிலுமா என்று கேட்டதிலும் அவங்க தொழுறது நல்லது செய்யறாங்க, தொழுகை அவங்களோட சேர்ந்துக்கோங்க, அவங்க செய்யக்கூடிய பாவத்தில் அவங்களோட சேராதீங்க என்று சொன்னார்கள்.
சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நபியுடைய மருமகன் ஸுன்னூரைன், ரெண்டு நபியுடைய மகள்மாரை ருக்கையாவை உம்மு குல்சூமையும் பெற்றுக்கொண்ட பாக்கியம் உள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலா தஹீ மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹு மலாயிகா, மலக்குமாரும் வெட்கப்படக்கூடிய மனிதனை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை, அந்த பிரகடனத்தை மஸ்ஜிதில் தொங்க விடுங்க, வீடு வீடாக கொண்டு போங்க. இரண்டாவது, கடந்த 2-3 வருஷமாக இலங்கையில ஏற்பட்ட சோதனையான காலத்தில் ஜம்இயத்துல் உலமாவும் இந்த நாட்டு உலமாக்களும் இந்த நாட்டு முஸ்லிம்களும் கடைபிடித்ததை வலா தஸ்தவில் ஹசனத்து வல சையா இஃபா வில்லதி ஹி அஹ்சன் ஃபைதல்லதி பைனகு வபைனஹு அதாவதுன் கஅன்னஹு வலியுல் ஹமீம், நலவும் தீமையும் சமமாக மாட்டாது. யார் உங்களுக்கு தீங்கு செய்தால் அதுக்கு பதில் தீங்கல்ல, அதுக்கு பதில் நலவை கொண்டு கொடுக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், இந்த நாட்டு முஸ்லிம்கள், இந்த நாட்டு உலமாக்கள், இந்த நாட்டு மெம்பர்கள் அஹ்லாக்கையும் பணிவையும் நிதானத்தையும் பொறுமையையும் முன்மாதிரியான வாழ்க்கையை எடுத்து வைத்த காரணத்தினால் சகவாழ்வு, கோஎக்ஸிஸ்டன்ஸ், சகஜீவனைய என்பதை கட்டி எழுப்ப முடிந்தது. வேளாண் சோதர்களே, நாம் அதை கட்டி எழுப்பியிருக்கிறோம், அது எங்களுக்கு ஆக பிரதானமானது. வேளாண் சோதர்களே, அதை நாம் வளர்க்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். நாம் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் சிறுபான்மையாக வாழக்கூடிய அந்நியர்கள், பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். வேளாண் சோதர்கள், எமக்கு மத்தியில் ஒற்றுமை, பிற சமூகத்துக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு சில குறிப்பிட்ட நூல்கள், சின்ன புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். குர்பான் மார்க்கத்தில் அறுக்கிறது இருக்குது, அறுப்பு. இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் அறுப்புடைய விஷயத்தில் சில சந்தேகம் இருக்குது, ஜிஹாதுடைய விஷயத்தில் சந்தேகம் இருக்குது, நிகாவுடைய விஷயத்தில் சந்தேகம் இருக்குது, மஸ்ஜிதுடைய விஷயத்தில் சந்தேகம் இருக்குது, எங்களுடைய பாப்புலேஷன் விஷயத்தில் சந்தேகம் இருக்குது. அதுக்கு சில சில புத்திக்கு படக்கூடிய விதத்தில் சில தொகுப்புகளை செஞ்சிருக்கிறோம். உலக மகாயுத்தத்தில் கோடான கோடி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் நடந்த 2 யுத்தங்களிலும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார்ல 70 மில்லியன் 7 கோடி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய யுத்தம் 10 வருஷம், 1019 தான் முஸ்லிம்களும் காஃபிர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். வேளாண் சோதர்களே, பார்கள் எத்தனையோ இருக்கு இந்த நாட்டில், ஏன் மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடாது? வேளாண் சோதர்களே, அறுக்கிறதுல அமெரிக்காவும் ஜெர்மனியும் சொல்லியிருக்கிறேன், ஆக சிறந்த முறை, ஆக சிறந்த முறை அது இஸ்லாம் காட்டு முறை. சைல்டு அபியூஸ், 5 வயது பிள்ளைய, 4 வயது பிள்ளைய அணிவிக்கக்கூடிய ஆடையை பார்த்து ஒரு 32 வயது உள்ளவனுக்கு அதுல ஒரு கவர்ச்சி வந்து அந்த பிள்ளையோட தகாத முறையில் நடந்து கொண்டு விடுகிறார். அது இலங்கையில மாத்திரமல்ல, உலகத்தில் சர்வசாதாரணம். சைல்டு அபியூஸ் என்பது உலகத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. ஏன், எதை எப்படி மறைக்க வேண்டுமோ அதை அப்படி மறைக்காத நேரத்தில் அது பெரியவர்களுக்கும் நடக்கும், சிறியவர்களுக்கும் நடக்கும். இஸ்லாம் ஏன் நிகாபையும் ஹிஜாபையும் வலியுறுத்துகிறது என்பதை, அது எப்படி முன்மாதிரியாக காண்பிக்கிறது, அது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள் அவர்களுடைய புத்தகங்கள் இருந்து இந்த புத்தகத்தை சிங்கள மொழியிலும் ஒரு சிலது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதை மக்கள் மயப்படுத்துவதை கொண்டு ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும். சமீபத்தில் மேலான சகோதரர்களே, ஜெயத்துலமா 2 முக்கியமான பிரகடனங்களை வெளியிட்டிருக்கிறது. ஒன்று ஸ்மலாக்கு சஹாவா, சஹாபாக்களுடைய சிறப்பை அடிக்கடி பேச வேண்டும், அதனுடைய மகத்துவத்தை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும், குழந்தைகளுடைய உள்ளத்திலும் அதை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இறுதியாக ஜெயத்துலமா வெளியிட்டிருக்கும் பிரகடனம், அது தீவிரவாதத்துக்கு எதிரான பிரகடனம். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாரே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் 3 பேருடைய பெயரை குறிப்பிட்டேன், காலித், வாஷி, நபியவர்கள் தண்டிக்கிறதாக இருந்தால் இவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கணும். ஆனா இன்று அவருடைய பெயர் எடுக்கக்குள்ள காலித் ரபி அல்லான் ஹோ, வாஷி ரபி அல்லான் ஹோ, ஹிந்தா ரபி அல்லாஹ், பெரும் கொலைகளுக்கு காரணமாக அமைந்தவர்களையும் மன்னித்த நபி அவர்கள் ஒரு முன்மாதிரியான சமூகத்தை கட்டியெழுப்பியிருக்கிறார்கள். அதனால தீவிரவாதத்துக்கு ஐஎஸ்ஐஎஸ்க்கு இஸ்லாத்தோட எந்த பங்கும் கிடையாது. இது ஒரு சூழ்ச்சி என்பதை அன்பு வாழ்வர்களே அல்லாவுக்காக இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நெட் தொடர்புகளில் வீணான இந்த விஷயங்களை பரப்ப முயற்சி செய்யாதீர்கள். இது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியிலிருந்து வாலிப சமூகம் படித்தவர்கள் உலமாக்கள் அழகாக முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த விஷயத்திலிருந்து தெளிவுபடுத்த வேண்டும். ஜியாத் என்றால் என்ன என்பதை சிங்கள மொழியில் அழகாக தொகுத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் அதை படிக்க வேண்டும், பிரமத சகோதரர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். மேலான சகோதரர்களுக்கு தெரியாதே, ஒரு பெரிய தவறை நாங்கள் நீங்க எல்லாரும் முதல் முதலான நாளும் நீங்க எல்லாருமே செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அதிலிருந்து நாங்கள் தௌபா செய்யணும். அதுதான் எங்கட மார்க்கத்தை எங்கட தீன்ல ஏற்பட்டிருக்கும் சந்தேகங்களை இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு எந்த அழகான முறையில் முன்வைக்க வேண்டுமோ அதை முன்வைக்க தவறிவிட்டோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, மஸ்ஜிதுகளை கட்டுவது மட்டுமல்ல, மஸ்ஜிதுகளில் என்ன நடக்கிறது என்பதை மஸ்ஜிதுகள் ஊடாக மனிதர்கள் புனிதர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் எடுத்து காட்டுவதை நம்முடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அதையும் கருத்துக்கு எடுத்துக்கொண்டு ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க கட்டியெழுப்பப்பட்டிருப்பதுதான் ஜமீத் உலமா உடைய மக்தப் உடைய முயற்சி. மாஷா அல்லாஹ், புத்தளத்துல பல வகையாக நடக்கிறது. ஆனா புத்தள சிட்டியில இன்னும் பலகீனமாக இருப்பதை பார்க்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. இந்த பலகீனம் போக வேண்டும். இது ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு கூட்டு முயற்சி. ஒரு 4 வருஷத்துல 1250 மஸ்ஜிதுகள்ல 80,000 மாணவர்கள் இந்த ஒரே திட்டத்தின் கீழ் இதில் செயல்பட்டிருக்கிறார்கள். 4,000 மாணவர்கள் தான் இந்த புத்தள பகுதியில் இருக்கிறார்கள். இதைவிட பன்மடங்கு கூட வேண்டும். இன்னும் மஸ்ஜிதுகள் புத்தளம் நகரத்தில் உள்ள மஸ்ஜிதுகள் இதுக்கு முன்னேற்றத்தின் பாதையில் போக வேண்டும். அரசியல் ரீதியாகவும் உலமாக்களும் புத்திஜீவிகளும் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் ஒன்றுபட்டு கட்சிகள் வேற்றுமையாக இருந்தாலும் முஸ்லிம் உம்மத்துக்காக வேண்டி ஒன்றுபட்டு செயல்படுவோம். இந்த புத்தளம் நகரத்தை ஒரு சிறந்த முன்மாதிரியான டெவலப் ஒரு நகரமாக மாற்றுவதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஸ்கூல்களும் அதனுடைய தேவைகளும் சரியாக நிறைவேற்றப்படுவதற்கு புத்திஜீவிகள், படித்தவர்கள், உலமாக்கள், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து, வாலிபர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதிர்கால திட்டங்களை சேர்த்து ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாற வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. எங்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாராக. சிறந்த முஸ்லிம்களாக வாழ கிருபை செய்வாராக. முஸ்லிம்கள் சிறந்து வாழக்கூடிய இந்த புத்தகத்தை ஒரு மதீனத்துடைய அன்சாரிகளுடைய ஊரை போன்று நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எம்மிடத்தில் உள்ள தவறான பழக்க வழக்கங்களை நீக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்தில் மன்றாடுகிறோம். எங்களுடைய இந்த ஜும்மாவுடைய கொத்பாவை, இந்த அமர்வை, இந்த ஜும்மாவுடைய இந்த நாளை கபூல் செய்வாயாக. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் பரிபூர்ணமான ஈமானை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பாவையின் மரணத்தை தருவாயாக, மதீனாவின் மௌத்தை தருவாயாக. இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு முன்னும் பின் மௌத்தாகினார்களோ அவர்களுக்கு நீ ஷஹாதத்துடைய அந்தத்தை நசீபாக்குவாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை தருவாயாக. யா அல்லாஹ், இதனால் மக்கா மதீனாவுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாப்பாயாக. சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து முஸ்லிம் உம்மத்தை விடுவிப்பாயாக. பைத்துல் முக்கத்தஸை விடுவிச்சு தருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம் உம்மத்துக்கு உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கும் அபாயத்தை ஆபத்தை போக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டு முஸ்லிம்களை தைரியமாக கண்ணியமாக வாழ செய்வாயாக. எங்களுடைய மஸ்ஜிதுகளை மதரசாக்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வீணுடைய இடங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய அனைத்து ஆண் பெண்களுடைய சிறார்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக தருவாயாக. வாகிருதாவா.